நாங்கள் வேதத்திற்கு திருப்புவோம். யாத்திராகமம் 20வது அதிகாரம், யாத்திராகமம் 20வது அதிகாரம் 16வது வசனம். யாத்திராகமம் 20:16. பிறனுக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஜெபிப்போம். சர்வலமையும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனே, நீர் உம்முடைய சொந்த கையினாலே எழுதி கொடுத்த உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். கர்த்தாவே, அந்த வகையிலே உம்முடைய கைபட எழுதிய உம்முடைய கட்டளைகளை நாங்கள் தியானிக்க இருக்கின்ற இந்த பகுதியை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அதை ஆசீர்வதித்து, கர்த்தருடைய கரம் என்னத்தை செய்ய சொன்னது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி செய்யத்தக்கதாய் கர்த்தாவே உம்முடைய ஆவியையும் அதை புரிந்து கொள்ளத்தக்கதாய் உம்முடைய ஞானத்தையும் எங்களுக்கு தெளிவாய் தந்திருள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் இந்த காலை வேளையிலே நாங்கள் தேவன் எழுதி தந்த அவருடைய கட்டளைகளை நாங்கள் ஆராய்ந்து கொண்டு வருகின்றோம். ஆகவே நாங்கள் அந்த வகையிலே இந்த கட்டளைகளை நாங்கள் ரெண்டு பிரதானமான பிரிவுகளாக எங்களுடைய ஆண்டவரே அதை பிரித்து காட்டியிருக்கிறார். முதலாவது இந்த கட்டளுடைய முதலாவது பலகையானது அது தேவனுக்கும் உரியதாக, அல்லது தேவனை நாங்கள் தேவனோடு தேவனை மகிமைப்படுத்துகின்ற கட்டளைகளாகவும், அது தேவனை பற்றினதான கட்டளைகளாகவும், இந்த இரண்டாவது பலகையானது அது மனிதர்களோடு எங்களுக்கு இருக்கின்ற உறவை பற்றினதாகவும் இருந்ததாக நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த தேவனை பற்றினதான, தேவனுக்குரியதான அந்த நான்கு கட்டளைகளையும் நாங்கள் சிந்தித்தவர்களாகவும், இங்கு மத்திய கட்டளைகளை நாங்கள் சிந்தித்துக் கொண்டு வருகின்ற வேளையிலே இங்கு ஐந்தாவது கட்டளையானது எங்களுக்கு கற்றுத்தந்த காரியம் என்னவென்றால், இங்கு தேவன் ஏற்படுத்தி தந்த இந்த அதிகாரங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் கனத்தை கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஐந்தாவது கட்டளையும், இந்த ஆறாவது கட்டளை எங்களுக்கு சொல்லித் தருகின்ற காரியம் என்னவென்றால், தேவன் எங்களுக்கு தந்த இந்த ஆத்துமாவை நாங்கள் ஒரு பொழுதுமே எடுக்கின்றவர்களான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதையும், இந்த ஏழாவது கட்டளையானது நாங்கள் மற்றவர்களுக்கு விரோதமாய் நாங்கள் செய்கின்ற இந்த அசுத்தமான காரியங்களை அது வெறுக்கின்றதாகவும், அது அடுத்ததாக இந்த காரியமானது எங்களுக்கு எதிர்பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் மற்றவர்களுடைய பொருள்களிலே நாங்கள் கவனமுடையவர்களாகவும், எங்களுடைய பொருள்களையும் மற்றவருடைய பொருள்களையும் பாதுகாக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த கட்டளையானது மேலோட்டமாக கற்றுத்தந்ததை நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இந்த ஒன்பதாவது கட்டளை எங்களுக்கு கற்றுத்தருகின்ற காரியம் என்னவென்றால், பிறனுக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஆகவே இந்த ஐந்தாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது இந்த கட்டளைகள் ஒருபோலும் இந்த புறன் என்கின்ற சொல்லானது அங்கு பாவிக்கப்படவில்லை. ஆகவே இந்த ஒன்பதாவது கட்டளையிலே புறன் என்கின்ற சொல்லானது பாவிக்கப்பட்டு அது இங்கு மற்றவர்களோடு இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அது இங்கு வலியுறுத்துகின்றதாக இருக்கின்றது. அவங்க இந்த ஒன்பதாவது காரியம் என்னத்தை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், எங்களுடைய நாவை பற்றி அது பேசுகின்றதாக இருக்கின்றது. எங்களுடைய இந்த ஒன்பதாவது கட்டளை எங்களுடைய நாவிற்கு மூன்றாவதான பாதுகாப்பை தருகின்றதாக இருக்கிறது. முதலாவதாக எங்களுடைய நாவை பல்லானது பாதுகாக்கின்றது, அடுத்ததாக எங்களுடைய நாவை எங்களுடைய சொண்டு பாதுகாக்கின்றது, மூன்றாவதாய் இந்த ஒன்பதாவது கட்டளை என்ன செய்கின்றது, பாதுகாக்கின்றதாக இருக்கின்றது. ஆவியர்மே அவர்களே, இந்த ஒன்பதாவது கட்டளையானது எங்களுக்கு கற்றுத்தருகின்ற மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், நாங்கள் எப்பொழுதும் மற்றவர்களோடும் தேவனோடும் உண்மையை பேசுகின்றவர்களாய், மற்றவர்களுக்கும் தேவனுக்கும் இடையே எங்களுக்கு இருக்கின்ற உறவானது உண்மையிலே கட்டப்பட்டதாய் அங்கு இருக்க வேண்டும் என்பதை இந்த கட்டளையானது எங்களுக்கு வலியுறுத்தி நிற்கின்றது. ஆவே இங்கே ஆண்டவராகிய தேவன் இந்த பொய்யை பற்றி பேசுகின்ற வேளையிலே அவர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், பொய் வழிகளை கர்த்தராகிய நான் வெறுக்கின்றவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். நீங்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் எப்பொழுதும் சொல்லுங்கள் என்று தேவன் சொல்லுவதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் உண்மையை எப்பொழுதும் பேசுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் தன்னுடைய வார்த்தையிலிருந்து எங்களுக்கு வலியுறுத்தி நிற்கின்றார். அது மட்டுமல்ல அருமானவர்களே, எங்களுடைய நாவானது அது விஷம் நிறைந்தது என்பதையும், அது மற்றவர்களையும் எங்களையும் கொல்லுகின்ற ஒரு அதிவிசேஷமான நஞ்சுடையது என்பதையும், இந்த பொய்யைக்கு பிதா யாராம்? பிசாசு என்பதையும், இந்த நாவானது எங்களுடைய ஆத்துமாக்களை கொல்லும் என்பதையும் வேதம் எங்களுக்கு கற்றுத்தர மறுக்கவில்லை. ஏனென்றால் அவலத்திற்கு இந்த நாவ் என்கின்றது பயங்கரமான ஒரு பாவத்தையும், இங்கு குடும்பங்களையும் தனிப்பட்ட நபர்களையும் சபைகளையும் அது சிதறடிக்கின்ற ஒரு பெரியதான விஷம் நிறைந்த ஒரு ஆயுதம் என்பதையும் இங்கு வேதம் எங்களுக்கு கற்றுத்தர மறுக்கவில்லை. ஆகவே அருமையானவர்களே, இந்த பகுதியில் இருந்து இந்த பிறனுக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற இந்த கட்டளையில் இருந்து தேவன் எங்களிடத்திலே பொய்யை எங்களிடமிருந்து அவர் விளக்கும்படியாய் சொல்லுகிறார். ஆகவே இந்த பொய் என்றால் என்ன என்பதை நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும். பொய் என்றால் என்ன? பொய் என்றால் உண்மையை பேசாமல் இருப்பதும், உண்மையை பேசாமல் இருப்பதும், இங்கு இல்லாததை பேசுவதும் பொய். என்ன வேதம் சொல்லுகிறது? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லாதென்றும் சொல்ல கடவா என்றால், நீ உண்மையை நீ பேச, உண்மையை பேசாமல் நீ மௌனமாக இருக்கின்றதும் பொய். இங்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அறவாசி உண்மையை சொல்லுவோம், அறவாசி ஆக நாங்கள் அமர்ந்து விடுவோம். அதுவும் அறவாசி உண்மையும் பொய். ஆகவே இந்த வகையிலே நாங்கள் இந்த பொய்யை தேவன் வெறுக்கின்றவராக இந்த ஒன்பதாவது கட்டளையிலே அதை எங்களுக்கு அவர் கற்றுத் தருகின்றார். ஆகவே இங்கு மற்ற கட்டளைகளை பார்க்கின்ற வேளையிலே கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று எழுதின கட்டர் பொய் சொல்லாதிருப்பாயாக என்பதை மட்டும் அவர் எழுதவில்லை. என்ன தெரிஞ்சு வைத்திருக்கிறார்? பிறனுக்கு விரோதமாய் பொய் சொல்லாதிருப்பாயாக. அவர்களை அதிலிருந்து நாங்கள் விசேஷமாய் நாங்கள் இதனை கற்றுக்கொள்கிற காரியம் என்றால், இது பிறன் சம்பந்தமான விசேஷித்த முறையிலே இது பிறன் சம்பந்தமானது. அவை நாங்கள் இங்கே ஐந்து சிறிய காரியங்கள் ஊடாக நாங்கள் இந்த கட்டளையில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக இந்த கட்டளை எங்களுக்கு எதிர்பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், தேவனுக்கும் எங்களுக்கும் இடையேயான உண்மைத்தன்மையை இந்த கட்டளை எதிர்பார்த்து நிற்கின்றது. அவங்க பிறனுக்கு விரோதமாக இந்த கட்டளை பிறனை பற்றி பேசின வேளையிலே அது என்ன? அது தேவனுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற ஒரு உறவை பற்றி பேசுகிறது என்கின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு வரலாம். ஆனால் இந்த கட்டளையை நீங்கள் மற்றவர்களுக்குரிய, அதாவது இந்த ஐந்தாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது இந்த கட்டளையை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அருமையானவர்களே, அது பிறனுடைய பிற சம்பந்தமானது தான், ஆனாலும் அதிலே தேவன் சம்பந்தமானது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்றால், நான் தந்த அதிகாரத்தை நீ துஷ்பிரயோகம் பண்ணினால் நீ என்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறாய். இது அதனுடைய அர்த்தம். கொலை செய்யாதிருப்பாயாக என்றால், யான் தந்த ஆத்துமாவை நீ கொலை செய்தாய் என்றால் நீ என்னை தூசித்ததற்கு அர்த்தம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்றால், நான் உனக்கு தந்த சரீரத்தை நீ பரிசுத்தப்படுத்தாமல் விடுகின்ற வேளையிலே அது நீ என்னுடைய சரீரத்தை நீ அசுத்தப்படுத்துவதற்கு அது சமன். களவு செய்யாதிருப்பாயாக என்றால், என்னுடைய பொருளை என்னிடத்தில் இருந்து வாங்கினதை நீ எதை சரியான முறையிலே பாதுகாத்து பராமரிக்காமல் விடுகின்றது, நீ எதற்கு விரோதமாய் செய்கின்ற பிழை. அதே போலதான் தேவன் சொல்கிறார், நீ என்னோடு உண்மையாக நீ முதலாவதாக நீ இருக்க வேண்டும். இல்லை என்றால் உன்னாலே உன்னுடைய சகோதரனுக்கு உண்மையாக என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாதாக விரும்பினார்களே. நாங்கள் முதலாவதாக நாங்கள் பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் எங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கின்ற உண்மை தன்மை, அவங்க எங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கின்ற இந்த உண்மை தன்மை எப்படியாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறது என்றால், அருமையானவர்களே, இங்கு வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், தேவன் எங்களை ரட்சிக்கின்ற கட்டர், தேவன் எங்களோடு பிரத்யேகமாக இடைப்படுகின்ற கட்டர், தேவனுடைய தனிப்பட்ட வாழ்விலே அவர் தன்னிலே சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற கட்டர், அதை ஏற்படுத்தாமலேயே அதை ஏற்படுத்தியது என்பதை நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு கணமும் தேவனுக்கு உண்மையற்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய ரட்சிப்பை பொறுத்தவரை நாங்கள் ரட்சிப்பினுடைய சாட்சியை நாங்கள் வெகு விமர்சையாக மற்றவர்களே ரசிக்கத்தக்கதாய் மற்றவர்களிடத்திலே மற்றவர்கள் அதை கவர்ச்சிப்படத்தக்கதாய் நாங்கள் மெருகூட்டி காரியங்களை ரட்சிக்கின்ற தேவனை நாங்கள் மெருகூட்டி நாங்கள் அங்கு உண்மையற்றவர்களாக நாங்கள் ரட்சிப்பிலே உண்மையற்றவர்களாக இருக்கிறோம். ரட்சிப்பினுடைய சாட்சியிலே உண்மையற்றவர்களாக இருக்கிறோம். தேவன் அதை செய்தார், தேவன் இப்படி செய்தார், அப்படி செய்தார் என்று எல்லாவற்றையும் சொல்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை பற்றினதான எந்த ஒரு உணர்வுகளோ ஒரு சந்தோஷமோ இருக்க மாட்டார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷ செய்திகளிலே உண்மை அற்றவர்களாக இருக்கின்ற ஒவ்வொரு காரியமும் நாங்கள் இங்கு ஒன்பதாவது கட்டளைகளை மீறுகின்றவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக தேவனுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற உண்மைத்தன்மை எங்கே அருமையாளர்களே அங்கிருக்கின்றால், இந்த சாக்கிரமந்திலே நாங்கள் உண்மையற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களை பொறுத்தவர்களே இந்த ஞான ஸ்நானத்தை பொறுத்தவரையிலே அல்லது இந்த திருவிருந்தை பொறுத்தவரையிலே நாங்கள் உண்மை எங்களிடத்திலே இல்லை. ஆவே மெய்யாக தேவன் சொல்கிறார், நீங்கள் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து நீங்கள் மெய்யாக உங்களுடைய சகோதரர்களாக எண்ணி இதிலே வந்து இருங்கள் என்று சொல்கிறோம். ஆனால் நாங்கள் இதிலே வந்து இருக்கிறோம், பிறகு எங்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் ஐக்கியங்கள் அந்நியோன்யங்கள் இந்த எந்த ஒரு காரியங்களும் இல்லாத ஒரு ஜடமான வாழ்க்கையை வாழ்கிறோம் என்றால் அது தேவனுக்கு முன்பாக நாங்கள் உண்மையற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அந்த ரத்தத்திலே சந்தோஷம் என்று சொல்லுகிறோம், அந்த ரத்தம் எங்களை ஒன்று சேர்த்தது என்று சொல்லுகிறோம், அந்த ரத்தம் என்னை விடுதலையாக்கினது என்று சொல்லுகிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த விடுதலை அந்த சந்தோஷத்தை அந்த ஐக்கியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே காண தவறி விடுகின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையற்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நாங்கள் திருமண காரியங்களிலே நாங்கள் தேவனுக்கு வாக்குத்தத்தை கொடுக்கிறோம். என்னுடைய மனைவிக்கு நான் எப்பொழுதும் உண்மையாக இருந்து துன்பத்திலும் இன்பத்திலும் நான் அதை பார்த்துக் கொள்ளுவேன் என்பதையும், மனைவியானவள் கணவனுக்கு முன்பாக கீழ்ப்படிந்த எல்லா காரியத்திலும் இருப்பேன் என்று வாக்குத்தத்தை பண்ணினவர்கள் வாக்குத்தமானது நிச்சயப்படுகின்றது, உடைக்கப்பட்டு முறிக்கப்படுகின்றதாக இருக்கிறது. இது என்ன சொல்வது என்றால், தேவனுக்கு முன்பாக நாங்கள் உண்மை அற்றவர்களாக இருக்கின்றோம். அதிலும் பார்க்க இன்னொரு காரியம் அருமையாகளே, எங்களுடைய ஜபத்திலே நாங்கள் தேவனுக்கு போய் சொல்கின்றோம். நாங்கள் ஜபிக்கின்ற வேளையிலே நாங்கள் சத்தங்களை உயர்த்தி நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை போட்டு நாங்கள் ஜபிக்கின்றோம். ஆகவே அதை இந்த ஜபத்திலே நாங்கள் ஜபிக்கின்ற காரியங்களும் அதற்கென்று நாங்கள் பிரயாசப்படுகின்ற விதங்களையும் பார்த்தால் ஒன்றுமில்லை. அவை வடிவாக இந்த பரிசெயரை போல பார்வைக்கும் காதுக்கும் இனிமையான ஜபங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோமே தவிர, நாங்கள் பண்ணுகின்ற ஜபத்திற்காய் நாங்கள் பிரயாசப்படுகின்றது இல்லை. அது தேவனுக்கு முன்பாக நாங்கள் பொய்யாக இருக்கின்றோம், தேவனுக்கு பொய் சொல்கின்றோம். அவர்கள் உங்களுடைய ஜபங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய ஜபத்தை ஏற்ற வகையிலே நீங்கள் தனிப்பட்ட குடும்ப சபை வாழ்விலே வாழுகின்றவர்களாக இருக்கின்றீர்கள். அவருடைய ஜபத்திற்குமே தேவனுக்கு முன்பாக நீங்கள் ஜபிக்கின்றீர்கள், தேவனிடத்திலே ஜபிக்கின்றீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே அதை செய்ய தவறுகின்றவர்களாக இருக்கின்றீர்கள். காரணம் என்னவென்றால், நாங்கள் தேவனுக்கு உண்மை அற்றவர்களாக. அடுத்ததாக நாங்கள் தேவனுக்கு உண்மையற்றவர்களாக, நாங்கள் ரட்சிப்பிலே உண்மையற்றவர்களாக இருக்கிறோம், சாக்கிரமந்திலே உண்மையற்றவர்களாக இருக்கிறோம், எங்களுடைய ஜபத்திலே உண்மையற்றவர்களாக இருக்கிறோம், எங்களுடைய போதனைகளை நாங்கள் உண்மையற்றவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஒன்றை மற்ற ஒன்று ஒருவர்களுக்கு போதிக்கிறோம், அதை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செய்கின்றவர்கள் அல்ல. அது வேதம் அதை வன்மையாக கண்டிக்கின்றதாக இருக்கிறது. போதிக்கின்ற நீ சரியாக அதை செய்கின்றவனாக இருக்க வேண்டும்.
அவர்களுடைய போதனைகள், எங்களுடைய ஆலோசனைகளிலே நாங்கள் மற்றவர்களுக்கு தெளிவாக எல்லாவற்றையும் சொல்லுகின்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை செய்ய தவறியவர்களாக இருக்கிறோம். அது என்னத்தை காட்டுகிறோம் என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் உண்மை அற்றவர்களாக இருக்கின்றோம். அடுத்தவர்களே, நாங்கள் இந்த தேவனுக்கு உண்மையற்ற வகையில் நாங்கள் இருக்கின்ற வேலையிலே நாங்கள் சபையாராக தேவன் எங்களுக்கு பேசுகின்ற காரியங்களை கேட்கின்றோம். தேவன் இதை சொல்லுகிறார் என்பதை எங்களுடைய காதுகள் கேட்கின்றது. ஆனாலும் அதற்கு நாங்கள் என்ன செய்வதில்லை, கீழ்ப்படிய விரும்ப பெற்றவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் வாசித்த இந்த ஏசாயாவுடைய பகுதியில் ஏசாயாவை தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் கேளாதவர்கள் போல நீங்கள் இருக்கின்ற வகையிலே நான் உங்களுக்கு திகில்களையும் நான் உங்களுக்கு பிரச்சனைகளையும் உருவாக்குவேன். காரணம் என்னவென்றால், நீங்கள் எனக்கு உண்மை இல்லாதவர்களாக, என்னுடைய வார்த்தைகளை கேட்டதற்கு உண்மை இல்லாதவர்களாக இருக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நானும் உங்களுக்கு உண்மை இல்லாதவனாகவே இருக்கேன். ஆகவே இந்த ஒன்பதாவது கட்டளை எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் பிறனுக்கு விரோதமாக செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள் மட்டுமல்ல, அதற்கு மேலாக தேவனுக்கு நாங்கள் எப்பொழுதும் உண்மையுடையவர்களாக எங்களுடைய ஜபத்திலே, எங்களுடைய ரட்சிப்பினுடைய சாட்சியிலே, சாக்கிரமந்துக்களை அனுசரிக்கின்ற வேளையிலே, நாங்கள் மற்றவர்களுக்கு போதிக்கின்ற வேளையிலே, நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கின்ற காரியங்களிலே நாங்கள் உண்மை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த கட்டளையானது எதிர்பார்த்து நிற்கிறது. ஏனென்றால் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் உண்மையின் தேவன், அவர் பொய்யை விரும்பாத பரிசுத்த கர்த்தர். அவர் மனிதனாக இருந்தும் தேவனாக இருந்தும் அவர் உண்மை உடையவராய், தேவனுக்கு மனிதனுக்கும் உண்மை உடையவராகவே எப்பொழுதும் வாழ்ந்த அந்த இயேசுவை கிறிஸ்துவை தரித்தவர்களாகிய நானும் நீங்களும் முதலாவதவராய் தேவனுக்கு உண்மை உடையவர்களாய் எப்பொழுதும், அவருடைய வார்த்தைக்கு உண்மை உடையவர்களாய் எப்பொழுதும், அவருடைய வழிகளுக்கு உண்மை உடையவர்களாய் எப்பொழுதும் வாழ வேண்டும் என்பதை இந்த கட்டளையானது எங்களுக்கு எதிர்பார்த்து நிற்கின்றது. இரண்டாவதாக அருமையானவர்களே, இந்த கட்டளையாளர்களுக்கு எதிர்பார்த்து நிற்கின்ற காரியம் என்னவென்றால், இரண்டாவது காரியம், அது மனிதர்களிடத்திலே உண்மை தன்மையை உடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த கட்டளை எங்களிடத்திலே எதிர்பார்த்து நிற்கின்றது. அவங்க அயலவனுக்கு விரோதமாய் என்று சொன்னால், எங்களை தவிர்ந்த மற்றவர்கள், அதாவது எங்களுடைய அயலவர் என்று சொன்னால் சபையில இருக்கின்றவர்கள், குடும்ப அங்கத்தவர்கள், சமுதாயத்தில் இருக்கின்றவர்கள், எங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கின்றவர்கள், பாடசாலையிலே நண்பர்களாக இருக்கின்ற சகல ஜனங்கள் மத்தியிலும், அவை நாங்கள் உண்மை தன்மையோடு ஒருவரோடொருவர் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த கட்டளை எங்களிடத்திலே எதிர்பார்த்து நிற்கின்றது. அவை இங்கே சகரியாவினுடைய புத்தகம், சகரியா 8வது அதிகாரம், சகரியா 8வது அதிகாரம் 16வது வசனம் எங்களுக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், சகரியா 8:16, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறரோடே உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்றதாய் நியாயம் தீருங்கள். அவங்க சகரியாவினுடைய புத்தகத்திலே மட்டுமல்ல, லேவியராகமம் 19வது அதிகாரமும் எங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களுக்கு எழுதுகின்ற வேளையில் அவர் எழுதுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் உண்மையுடையவர்களாய், மற்றவர்களுக்கு உண்மையுடையவர்களாய், அவை மற்றவர்கள் உங்களுக்கு எவ்வளவுக்கு உண்மையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற நீங்கள் மற்றவர்களுக்கு உண்மையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த கட்டளை மிக அழுத்தமாய் உங்களிடத்திலே எதிர்பார்க்கப்படுகின்றது. அவை இந்த மற்றவர்களிடத்திலே எப்படியாக நாங்கள் உண்மையாக இருப்பதில், எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் முதலாவதாக உண்மையாக இருக்க வேண்டும், கணவன் மனைவிக்கு எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும், மனைவியானவள் கணவனுக்கு எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் விசேஷமாய் சகல காரியத்தையும் பெற்றாரோடு உண்மையாக இருக்க வேண்டும். அவங்க கணவன் மனைவிக்கு உண்மை இல்லாத வகையிலே பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்க முடியாது, பிள்ளைகள் உண்மையாக இருக்காத பட்சத்திலே குடும்பங்களிலே இந்த உண்மை தன்மை அற்று போகின்ற வகையிலே சண்டைகளும் சமாதான மின்மைகளும் எப்பொழுதும் இருக்கும் என்பதை ஆண்டவராகிய தேவனுக்கு சொல்லித்தராமல் விடவில்லை. ஆவியர்களே, நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவராகிய தேவன் சொன்னது போல உன் அயலானுக்கு விரோதமாய் நீ குற்றங்களை செய்ய பொய்ச்சாட்சி சொல்லாது இருப்பாயாக. என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், நீ அயலவனுக்கு நீ பொய்யானவனாய் இருக்காதே. நீ எப்பொழுதுடைய அயலவனுக்கு உண்மையுடையவனாக இரு. ஆகவே அது என்ன விளைவு சந்தித்தாலும் நீ உண்மையை உள்ளதை உள்ளதென்று சொல்லுகின்ற மகனாக, சொல்லுகின்ற மகளாக, சொல்லுகின்ற கணவனாக, சொல்லுகின்ற மனைவியாக, சொல்லுகின்ற பெற்றாராக இருக்க வேண்டும். நாங்கள் ஏன் காரியங்களை மறைக்கின்றோம்? எங்களிடத்தில் என்ன இல்லை? உண்மை இல்லை. அவன் நாங்கள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் செய்கின்றது சரி, தேவனுக்கு முன்பாக நாங்கள் நடக்கின்ற விதம் சரி என்று யோசிக்கின்ற நாங்கள் ஒருவரும் எவருக்கும் எதையும் மறைக்க தேவையில்லை என்றால், தேவனுக்கு முன்பாகவே இது சரி என்றால் அது மனிதனுக்கு முன்பாக நான் பயப்படவே தேவையில்லை. ஆகவே நாங்கள் இந்த ஒன்பதாவது கட்டளை என்ன செய்கிறது? நான் தேவனுக்கும் நான் விரோதமாக உண்மையற்றவனாய் நான் இருக்கின்ற வேளையிலே நான் குடும்பத்திற்கும் உண்மையற்றவனாக இருக்கின்றேன். அவன் அந்த குடும்பத்துக்கு உண்மையற்றவனாக இருக்கின்ற வேளையிலே வேலை ஸ்தலத்தில் நான் உண்மையற்றவனாக இருக்கின்றேன். ஆனால் இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகின்றார், நீ கொஞ்சத்திலே நீ உண்மையற்றவனாக நீ இருக்கின்ற வேளையிலே நீ அநேகத்திலும் நீ உண்மையற்றவனாக என்ன செய்ய மாட்டேன், உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவனாக சிறிய காரியங்களிலே கூட கணவன் மனைவி தாய் தகப்பன் பிள்ளைகள் உண்மை தன்மை அங்கு இருக்கப்பட வேண்டும். ஆகவே கணவனுக்கு மறைத்தோ பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பெற்றார்களுக்கும் மறைத்தோ எந்த ஒரு காரியத்தையும் செய்வது இந்த ஒன்பதாவது கட்டளையை நாங்கள் நேரடியாய் உடைக்கின்றதற்கு சமனாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல அருமையானவர்களே, இது குடும்பத்திலே உண்மைத்தன்மை மட்டுமல்ல, எங்களுடைய உறவுகளுக்குள்ளே உண்மைத்தன்மை, எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய சொந்தக்காரர்கள், எங்களுடைய அயலவர்கள், வேலை ஸ்தலங்களிலே பாடசாலையிலே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கு முன்பாகவும் நாங்கள் உள்ளதை உள்ளதென்று சொல்லுகின்ற உண்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் மாயம் உடையவர்களாய், நாங்கள் பக்கசார் உடையவர்களாய், ஒருவரோடு சேர்ந்து இன்னொருவரை நாங்கள் தூசிக்கின்றவர்களாய், நாங்கள் உண்மையற்றவர்களாய் இருக்கின்றவர்களாய் இருக்கக்கூடாது என்பதை இந்த கட்டளை எங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றது. அடுத்ததாக இருந்தவர்களே, இந்த மனிதர்களிடையே இருக்கின்ற உண்மைத்தன்மையிலே அது விசேஷமாய் தேவனுடைய சபையிலே, விசேஷமாய் தேவனுடைய சபையிலே, விசேஷமாய் மூப்பர்களுக்கு முன்பாக நாங்கள் பேசுகின்ற பேச்சுக்கள், நாங்கள் சொல்லுகின்ற சொற்கள், நாங்கள் கொடுக்கின்ற வாக்குத்தத்தங்கள், உறுதிமொழிகளில் எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மைத்தன்மையை பேணுகின்றவர்களாக இருக்க வேண்டும். சபை அங்கத்தவர்களாக வருகின்ற வேளையிலே மூப்பர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்பதையும், சபையினுடைய விசுவாச பிரமாணங்களுக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்பதையும், தேவனுடைய பிரமாணங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம் என்பதையும், நாங்கள் வாக்கு தத்தத்தை தேவனுக்கு முன்பாக எடுத்தவர்களாக இருக்கிறோம், ஆனால் பிறகு என்ன செய்கிறோம், எல்லாவற்றையும் மறந்தவர்களாய் நாங்கள் உண்மையற்ற ஒரு வாழ்க்கையை வாழுவதை இந்த ஒன்பதாவது கட்டளை அடியோடு வருகின்றதாக இருக்கும். ஆவியானவர்களே, இந்த ஒன்பதாவது கட்டளை எங்களிடத்தில் எதிர்பார்த்து நிற்கின்ற இரண்டாவது காரியம் என்னவென்றால், எங்களுடைய சக மனிதர்களோடு எங்களுக்கு உண்மையான உண்மையான நட்பு, உண்மையான பேச்சு, உண்மையான பாசம், உண்மையான கரிசனை, இந்த மாயங்களும் பொய்களும் ஏமாற்றுதல்களும் இங்கே எல்லாவற்றையும் இது வெறுக்க பண்ணுகின்றதாய் வெறுக்கின்றதாய் இந்த கட்டளை இருக்கின்றது. அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மற்றவர்களோடு, இன்றிலிருந்து மற்றவர்களோடு நாங்கள் எப்பொழுதும் உண்மையுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த கட்டளை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அது கேட்டு நிற்கின்றது. மூன்றாவதாக இந்த கட்டளை எங்களிடத்திலே கேட்டு நிற்கின்ற காரியம் என்னவென்றால், முதலாவதாக நாங்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், இரண்டாவதாக மனிதர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், சக மனிதர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், மூன்றாவதாய் மற்றவர்களுடைய நட்பேரை காக்கின்றவர்களாக, மற்றவர்களுடைய நட்பேருக்கு அவதூறு உண்டாக்குகின்றவர்களாக இருக்கக்கூடாது என்பதை இந்த கட்டளை மிக கண்ணியமாய் ஏற்படுத்துகின்றதாக இருக்கிறது. ஆகவே இங்கே மற்றவர்களுடைய நட்பெயரை காக்கின்றவர்களாக, இன்னொரு வகையிலே சொல்ல போனால் மற்றவர்களுடைய பெயர்களுக்கு களங்கம் விளைவிக்காதவர்களாக இருக்க வேண்டும். அவை இந்த மற்றவர்களுடைய நற்பெயரை நீங்க சங்கீதம் 50வது சங்கீதம் அதை தெளிவாக சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் மற்றவர்களுக்கு விரோதமாய் நாங்கள் எந்த உண்மைக்கு புறம்பான ஒரு காரியங்களை நாங்கள் சொல்லுகின்றவர்களாய் இருக்கக்கூடாது. அவே எப்படியா இன்னொருவருடைய பெயரை பொருளை நாங்கள் இந்த 8வது கட்டளையிலே பாதுகாக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோமோ, எப்படியாய் நாங்கள் 7வது கட்டளையிலே இந்த பரிசுத்தத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோமோ, எப்படியாய் நாங்கள் இந்த 6வது கட்டளையிலே ஒருவருடைய உயிரை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோமோ, அதுபோல இந்த காரியத்திலும் மற்றவர்களுடைய நற்பெயரை நாங்கள் பாதுகாக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த நற்பெயரை நாங்கள் பாதுகாக்கிறது என்றால் என்னவென்றால், அவை ஒரு மனிதனிலே சக மனிதனிலே அவரிடத்திலே நாங்கள் நற்பெயரை பாதுகாத்திருந்தால் உங்களுக்கு சுலபமான வழியை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், எங்களை மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் நல்லவர்களாக நல்லதை கதைக்க வேண்டும், எங்களிடத்தில் இருக்கின்ற காரியங்களை மற்ற நல்லாக கதைக்க வேண்டும் என்று விரும்புகின்ற நாங்கள் மற்றவர்களையும் அப்படியே கதைக்க வேண்டும் என்பதை இந்த கட்டளை எங்களிடத்தில் எதிர்பார்த்தேன். அவை தங்களுடைய இந்த நற்பெயரானது மற்றவர்களுக்கு முன்பாக நல்லதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றது போல, நாங்கள் மற்றவர்களுடைய பெயர்களுக்கும் இடையூறு பங்கங்கள் களங்கங்கள் வராத வகையிலே நாங்கள் அவர்களுடைய பெயர்களை பாதுகாக்கின்றவர்களாக என்பதனுடைய அர்த்தம் அருமையாளர்கள், பிழை செய்கின்ற வேளையிலே, இங்கு பாவத்தை செய்கின்ற வேளையிலே, அவர்கள் பாவத்தை செய்யவில்லை அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லுகிற அந்த பொய்யை இந்த கட்டளை அது உங்களிடத்தில் உற்சாகப்படுத்தவில்லை. ஒரு உறுதியான, ஒரு நிரந்தரமான, ஒரு நிரூபிக்கப்படாத எந்த ஒரு காரியத்தையும் ஒரு சகோதரன் மீதோ சகோதரி மீது சொல்லுகின்ற வேளையிலே நாங்கள் அதற்கு ஓமென்று கேட்டு அதை நாங்கள் ஊகித்து நாம் ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகின்றவர்களாக இருக்கக்கூடாது. அவங்க மற்றவர்களுடைய நற்பேரை அங்கு நாங்கள் காத்தல் என்றால் அருமையான அதிலே முதலாவது காரியம் என்னவென்றால், தங்களுடைய ஊகத்தால் மற்றவர்களிடத்திலே குற்றத்தை கண்டுபிடித்தலை இந்த 9வது கட்டளை வன்மையாக கண்டிக்கின்றது. அது நாங்கள் தான் அதை ஊகிக்கின்றோம், அது நாட் கன்க்ளூட், அது எந்த ஒரு வகையிலும் அது உறுதி செய்யப்படாதது ஒன்றை நாங்கள் அதை ஊகிக்கின்றோம். எங்களுடைய அறிவுக்கு எட்டினது போலவே நாம் எல்லாவற்றையும் சிந்தித்து முடிவுக்கு வந்து விடுகின்றோம். இது பயங்கரமான பாவம். இந்த 9வது கட்டளை அது சிதைக்கின்ற பாவம். உடைய சகோதரனுக்கு விரோதமாய் நீ பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்றால், உடைய சகோதரனை பற்றி நீ நிச்சயப்படுத்தாத ஊகத்தாலே கொண்டு வருகின்ற சகல குற்றச்சாட்டுகளும் இங்கே அவருடைய நாமத்தை என்ன செய்கின்றது, அது அவருடைய நாமத்தை என்ன செய்கின்றது, களங்கப்படுத்துகின்றதாக இருக்கிறது. அதை இந்த கட்டளை தெளிவாய் கண்டிக்கின்றதாக இருக்கின்றது. அடுத்ததாக அருமையாவுகளை இந்த கட்டளை நாங்கள் ஊகிக்கின்ற ஊகித்து நாங்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறது மட்டுமல்ல, இன்னொருவருடைய சொல்லை கேட்டு நாங்கள் கதைப்போம். அவே நாங்கள் அதை காணவே நாங்கள் ஊகிக்கவில்லை, இன்னொருவர் சொல்லுகிறார், ஆகவே அது சரி. அது எந்த ஒரு வகையிலும் அது சரியில்லை. அவே நாங்கள் அதை உறுதிப்படுத்தாத வகை வரையும், நாங்கள் அதை கண்டு அதை தெளிவுபடுத்தாத வரையும், அது எவர்கள் அதை சொன்னாலும் அதை நாங்கள் நம்ப மறுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் மற்றவர்களை ஆதாரமின்றி நாங்கள் குற்றப்படுத்துவதை, அங்கு நற்பெயரை கெடுத்தலை இந்த கட்டளை மிகவும் வன்மையாய் கண்டிக்கின்றது. ஆக இந்த கட்டளையான தன்மையானவர்களே, மற்றவருடைய நற்பெயரை காத்தலை எங்களுடைய ஊகத்தாலே மட்டுமல்ல, மற்றவர்கள் சொல்லுகின்றதை கேட்டு நாங்கள் கதைக்கின்றதும் இந்த கட்டளை வன்மையாக கண்டிக்கின்றதாக இருக்கிற ஒருவரை பற்றி. அவே மூன்றாவதாக நாங்கள் இன்னொருவரோடு சேர்ந்து எங்களுக்கு விருப்பம் இல்லாதவர்களை பற்றி இன்னொருவரோடு சேர்ந்து நாங்கள் அவர்களை பற்றி கதைக்கின்றோம். வித்தியாசம் இருக்கிறது. இன்னொருவர் கேட்டு கதைக்கிறது ஒன்று, நாங்களாகவே இன்னொருவாக சேர்ந்து கதைக்கின்றது ஒன்றாகவே இந்த வகையிலே ஒரு மனிதனை பற்றியோ, ஒரு சகோதரனை பற்றியோ, ஒரு சகோதரியை பற்றியோ, பிள்ளைகளை பற்றியோ, யாரை பற்றியோ நாங்கள் சேர்ந்து கூடாததை கதைக்கின்றது. இது இந்த கட்டளை அதை வன்மையாக கண்டிக்கின்றதாக இருக்கின்றது. அவை எப்படியாக நாங்கள் ஊகித்து நாங்கள் இன்னொருவர் சொல்வதை கேட்டு நாங்கள் குழுக்களாக மற்றவர்களை பற்றி அவதூறுகளையும் பிரச்சனைகளையும் கதைக்கிறதிலே சந்தோஷப்படுகிறோம் என்றால், எங்களுடைய இருதயமானது மற்றவர்களுடைய பெயர்களிலே வளர்ச்சிகளிலே பொறாமையும் எரிச்சலும் கொண்ட இருதயங்களாகவே அது இருக்க முடியும். அவர்களே, இது வேதத்திலே இருந்து தெளிவாக சொல்லப்படுகிற காரியம் என்ன? ஒருவனுடைய வளர்ச்சியிலே எங்களுக்கு எரிச்சல், ஒருவருடைய முதிர்ச்சியிலே எங்களுக்கு எரிச்சல், ஒருவருடைய பதவியிலே எங்களுக்கு எரிச்சல். என்ன செய்கிறோம்? இந்த எரிச்சல்களும் பொறாமைகளும் அந்த நபரை பற்றின தூசிப்பிற்கு எங்களை இழுத்து செல்கின்றன. இதைத்தான் சாத்தான் செய்வதாக இங்கு சங்கீதம் 35 சங்கீதம் 11 வசனம் அதை தெளிவாக சொல்கின்றது. இந்த துன்மார்க்கனும் இந்த சாத்தானும் இந்த பிசாசும் என்ன செய்கிறார் என்றால், தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் அவதூறுகளை உண்டாக்கி நற்பெயர்களுக்கு களங்கம் விளைவிக்கின்றதாக ஏற்படுத்துகின்றதாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்ற காரியம் என்னவென்றால், ஒருவரை பற்றி ஒருவர் இங்கே ஆதாரம் இல்லாமல் இங்கு கதைக்கின்ற வேளையிலே நற்பெயருக்கு களங்கத்தை விளைவிக்கின்ற போது நாங்கள் மௌனமாக இருந்து விடுவோம். எங்களுக்கு தெரியாது. இதுகும் இந்த கட்டளை சுக்குநூறாக உடைப்பதற்கு சமம் என்றால், அங்கு உண்மையற்ற ஒரு காரியத்தை செய்யப்படுகின்ற வேளையிலே நான் அங்கு என்ன செய்கிறேன்? அந்த உண்மையற்ற காரியத்திற்கு நான் மௌனமாக இருக்கின்றேன். அவர்கள் தோமஸ் போஸ்டன் என்கின்ற போதகர் இந்த கொமெண்ட்ரி எழுதுகின்ற வேளையிலே அவர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், ஒரு மனுஷனிடத்திலே அவதூறை ஏற்படுத்துகின்ற வேளையிலே நாங்கள் அந்த அவதூறுக்கு எதிராக நின்று நற்பெயரை உருவாக்கி கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டியது கிறிஸ்தனுடைய கடமையாக இருக்கின்றது. எந்த ஒரு வகையிலும் பாவத்தை செய்யாமல், பாவமானது நிரூபிக்கப்படாமல், அதுக்காக நாங்கள் நற்பெயரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நான் முன்பு சொன்னது போல பாவத்தை செய்தவருக்கு நாங்கள் அங்கு வக்காலத்து வாங்குவதை பற்றி சொல்லவில்லை. ஆகவே இதை நானும் நாங்கள் மௌனமாக இருக்கிறது மட்டுமல்ல, அதை கண்டிக்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றால் தேவன் அதை கண்டிக்கின்றவராக இருக்கின்றார். லேவிய ராகமம் 19:16 வசனம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், லேவிய ராகமம் 19:16 வசனம், உங்கள் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் செல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்த பழியை உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். அவங்க தேவன் சொன்ன காரியம் என்னவென்றால், நீங்கள் இங்கு பிறனுக்கு நற்பெயரை அவனுடைய பெயரை களங்கப்படுத்துகின்ற வகையில் நீங்கள் செயற்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் உங்களுடைய ஊகத்தினால் இன்னொருவர் சொல்லுவதை கேட்டு ஒன்றாக சேர்ந்து நாங்கள் அங்கு மௌனமாக இருந்து நாங்கள் எடுத்து கொடுத்து இந்த மற்றவர்களுக்கு நற்பெயரை மற்றவர்களுடைய நற்பெயர்கள் கெடுவதற்கு காரணமாக இருக்கின்ற நானும் நீங்களும் இந்த 9 கட்டளையை உடைக்கின்றவர்களாக இருக்கிறோம் என்பதை வேதம் எங்களுக்கு கேட்டுத்தருகிறது. அடுத்ததாக அருமையாளர்களே, இது 3 காரியம். 1 நாங்கள் பார்த்தோம் தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். 2 ஒவ்வொரு மனிதர்களுக்கு இடையே இந்த உண்மை தன்மையானது இருக்க வேண்டும். 3 மற்றவர்களுக்கு நற்பெயரை நாங்கள் எப்பொழுதும் பாதுகாக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இங்கே 4 காரியம், ஆதாரம் இல்லாமல் குற்றத்தை பிடித்தலை இந்த கட்டளை மிக வன்மையாக கண்டிக்கின்றது. ஆகவே நாங்கள் இங்கே வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற காரியம் அருமையாக லேவிய ராகமத்திலே தெளிவாக இருக்கிறது. இங்கு 1 சாட்சிகள், 2 இல்லாமல் எந்த ஒரு குற்றத்தை நாங்கள் நிரூபிக்க முடியாது. இந்த ஆதாரத்தை நாங்கள் கொண்டவர்களாகவே நாங்கள் குற்றத்தை சுமக்க வேண்டும். அவை ஆதாரம் இல்லாமல் குற்றத்தை செலுத்துகின்றவர்கள் எங்கே அவர்கள் குற்றவாளிகளாக கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்பதை நபி ராமன் தெளிவாக சொல். உதாரணமாக சொன்னால், ஒருவர் களவு செய்தார் என்பதை நான் குற்றப்படுத்திக் கொண்டு வந்து அதை ஆதாரமாக நிரூபிக்கப்படவில்லை என்றால், இந்த களவு செய்தவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த தண்டனையை ஆதாரம் இல்லாதவர்களுக்கு கொண்டு வந்ததற்கான தண்டனையாக கொடுக்க வேண்டும் என்பது லேவிய ராகமத்தினுடைய சட்டம். அவை இன்னொருவருடைய பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிறது மட்டுமல்ல, இங்கு வேதாகம ரீதியாக ஒருவரிடத்திலே குற்றத்தை காணப்படின் அது ஆதாரபூர்வமாய் நாங்கள் அதை அறிவிக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த கட்டளை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஆக இன்னொரு வகையில் இந்த கட்டளை எங்களுக்கு கற்றுத்தருகின்ற காரியம் என்னவென்றால், இங்கு சாட்சிகளோடு நீங்கள் அதை அறிவிக்க வேண்டும். ஒரு குற்றத்தை கண்டால், ஒரு குற்றமானது நடைபெற்றால், அது உண்மைக்கு புறம்பான, வேதத்திற்கு புறம்பான வகையிலே நடக்கப்பட்டால், அதை நீங்கள் அமர்த்தி வைத்திருக்கின்றவர்களாக அல்லாமல் அதை நீங்கள் அது சம்பந்தப்பட்டவர்களிடத்திலே அதை சொல்லுகின்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த கட்டளை வலியுறுத்துகின்றது. ஆக நாங்கள் என்ன செய்வோம், ஒருவருடைய குற்றத்தை அவரை தவிர மற்றெல்லாரிடத்திலும் சொல்லுவோம், அவரிடத்திலே சொல்லவே மாட்டோம். அவருக்கு முன்பாக என்ன செய்வோம், சிரித்து கதைப்போம், அவருக்கு முன்பாக நாங்கள் நடிப்போம், அவர்களுக்கு முன்பாக நாங்கள் நாடகத்தை போடுவோம். ஆனால் அவருடைய குற்றங்களை, அவர்களுடைய பிள்ளைகளை அவர்களுக்கு நேரே சொல்ல தயங்குவோம். அதை இந்த கட்டளை வன்மையாய் கண்டிக்கும். அவர்களே, இங்கே வேதத்திற்கு முரம்பான காரியங்களை நீங்கள் தனிப்பட்ட வகையிலே அதை கண்டிக்க வேண்டும், இல்லை என்றால் அது சம்பந்தமான இடத்தில் அது கொண்டு செல்லப்பட வேண்டும், அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும் என்பதை எங்களுடைய நன்மை கருதி, எங்களுடைய மானம் கருதி, எங்களுடைய வருமானம் கருதி, எங்களுடைய குடும்ப அந்தஸ்துகள் கருதி, குற்றங்களை மறைத்தலையும் அதை கூறாமல் இருத்தலையும் இந்த கட்டளை மிக வன்மையாய் கண்டிக்கின்றதாக இருக்கும். அவை ஏன் எங்களுக்கு இந்த பிரச்சனை, இதுல ஏன் நாங்கள் இதை போய் சொல்லுவார், சொல்லுவதனால இது என்ன செய்கிறோம், நாங்கள் இதிலே தேவனுடைய உண்மையை எல்லாவற்றிலும் உண்மை அற்றவர்களாய், ஒரு உண்மையை நாங்கள் சொல்லாதவர்களாய் இருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் இந்த கட்டளையை நாங்கள் மீறுவதற்கு சமனாகவே இருக்கிறோம். அவர்களே, நாங்கள் எந்த ஒரு குற்றத்தையும் நாங்கள் பிடிக்கின்ற வேலை, எந்த ஒரு குற்றத்தையும் நாங்கள் கொண்டு வருகின்ற வேளையிலே அதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ரெண்டு சாட்சிகளோடு அது கொண்டு வரப்பட வேண்டும், அது தனிப்பட்ட முறையிலே அது அறிக்கை செய்யப்பட வேண்டும். இன்னொரு வகையிலே அந்த காரியங்களை நாங்கள் தெளிவாய் ஞானத்தோடு வேதாகம முறைப்படியாய் அந்த குற்றங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்றவர்களாய், அதை நாங்கள் கொண்டு செல்லுகின்றவர்களாய் இருக்க வேண்டும். இறுதியாக இந்த கட்டளைகள் எதிர்பார்த்து நிற்கின்ற காரியம் என்னவென்றால், வாக்குறுதிகளை மீறுகின்றது. அவை இந்த பூமியில நாங்கள் வாழுகின்ற வேளையிலே நாங்கள் அநேக வாக்குறுதிகளை வீசினவர்களாக இருக்கின்றோம். அவைகளை செய்வோம் என்று சொல்லுகிறோம், செய்யலாம் என்று சொல்லுவோம், செய்வேன் என்று சொல்லுவோம். இப்படியாக நாங்கள் இங்கு ரெண்டு விதமான வாக்குறுதிகளை நாங்கள் கொடுக்கிறோம். ஒன்று சட்ட ரீதியான வாக்குறுதி, மற்றது பொதுவான வாக்குறுதி. அவை இந்த ரெண்டு காரியங்களையும் நாங்கள் மீறக்கூடாது என்பதை வேதம் சொல்கிறது. நீ ஒரு விஷயத்தை சொன்னால் அதை எவ்வளவு விலை கொடுத்தாலும் அதை செய்ய வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அவை நாங்கள் தேவையில்லாத வாக்குறுதிகளை விடாதவர்களாகவும், அந்த வாக்குறுதிகளை விட்டால் அது எவ்வளவு விலை கொடுத்தும் அதை செய்து முடிக்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்வோம், மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி கொட்டுவோம், அதில் ஒன்றும் நாங்கள் செய்ய மாட்டோம் நம்முடைய வாழ்க்கையிலே. அவை இந்த வாக்குறுதிகளை மீறுவதை இந்த கட்டளையானது மிக தெளிவாய் கண்டிக்கின்றதாக இருக்கிறது. அவை இந்த வாக்குறுதிகளை மீறுகின்ற வேளையில், அருமையானவர்களே, எங்களுடைய வேலை ஸ்தலத்திலே இருக்கலாம், எங்களுடைய வீடுகளிலே இருக்கலாம், கணவன் மனைவிகளுக்கு இடையே, கணவனுக்கு மனைவிக்கு முடிய இருக்கின்ற வாக்குறுதிகளாக இருக்கலாம், அல்லது எப்படியான வாக்குறுதிகளாக நாங்கள் இருந்தும் அதை நாங்கள் நிச்சயமாய் செய்கின்றவர்களாக, அந்த வாக்குறுதிக்கென்று நாங்கள் எப்பொழுதும் பிரயாசப்படுகின்றவர்களாக, அந்த வாக்குறுதியை செய்ய முடியாமல் போய்விட்டதே என்று மனம் வருந்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். அவை சொன்னால் செய்யப்படவில்லை, அது எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது, அது நாங்கள் இந்த ஒன்பதாவது கட்டளையை துணிகரமாக மீறுகிறோம் என்பதை நாங்கள் நிரூபிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அவை இங்கே பொதுவாக நாங்கள் குடும்பத்திலே, வீட்டிலே பிள்ளைகள் சில வாக்குறுதிகளை பெற்றார்கள் கொடுக்கின்றார்கள், கணவன் மனைவிக்கு வாக்குறுதிகளை கொடுக்கின்றார்கள், மனைவி கணவனுக்கு வாக்குறுதிகளை கொடுக்கின்றார்கள், சபையிலே வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகின்றது, வேலை ஸ்தலங்களிலே வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. சொல்லுவதொன்று செய்வதொன்று என்கின்ற வகையிலே, இல்லாத வகையிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நாங்கள் சரியாக யோசித்து கொடுக்கின்றவர்களாகவும் அதை செய்து முடிக்க வேண்டியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த கட்டளை எங்களுக்கு கற்றுத் தருகின்றது. அது மட்டுமல்ல அருமையானவர்களே, இந்த வாக்குறுதிகளை மீறுவது என்பது அது சட்ட ரீதியாக, அதாவது நாங்கள் இங்கே நியாயஸ்தானத்திற்கு முன்பாக விசாரணை என்று வருகின்ற வேளையிலே அந்த வகையிலே நாங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிச்சயமாய் அது செய்து முடிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் அப்பாவும் மகனும் அல்லது அப்பாவும் மனைவியும் கணவனும் இது ஒரு எந்த ஒரு வகையில் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக அது கொண்டு வரப்படுமாயின், அது விசாரணைக்கு கொண்டு வரப்படுமாயின், அவை செய்யாததற்கான அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும் என்பதை இந்த லேவியராகவும் 19 அதிகாரம் தெளிவாக சொல்லுவார். நியாயஸ்தானத்திற்கு முன்பாக கொண்டு வரப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டுகளுக்கு, கொடுக்கப்படுகின்ற இந்த வாக்குறுதிகளுக்கு நாங்கள் எப்பொழுது உண்மையுடையவர்களாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் அதற்காக பெரியதான விளைவை நாங்கள் சந்திக்க நேரிடும் என்றால் தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நாங்கள் பொய்யை சொல்லுகின்றவர்களாக என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். யாருக்கு என்னத்தை சொன்னேன், அது தருவேன் என்று சொன்னேனா, அதை செய்வேன் என்று சொன்னேனா, வருவேன் என்று சொன்னேனா, அது உதவி செய்வேன் என்று சொன்னேன், இப்படி நான் அநேக வாக்குத்தத்தங்களை நாங்கள் வீசி எறிந்திருப்போம். எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாருங்கள். நான் என்னத்தை சொன்னேன், என்னத்தை செய்கிறேன், என்னத்தை சொன்னேன், ஏன் நான் அதை செய்யவில்லை என்பதை ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை, கொடுக்கப்படுற வாக்குறுதிகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த கட்டளை உங்களிடத்தில் எதிர்பார்த்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, தேவையில்லாமல் இந்த வாக்குறுதிகளை கொடுக்க கூடாது என்பதையும் இந்த கட்டளை உங்களிடத்திலே சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுகின்ற கட்டளையை, நீங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நீங்கள் எப்பொழுதும் செய்ய முன்பருகின்ற, செய்ய விருப்பம் உடையவர்களாக, அந்த திராணி உடையவர்களாக இருந்தால் மட்டுமே அந்த வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும். ஆக இந்த வாக்குறுதிகளை கொடுத்து செய்யாமல் விடுகின்றது இந்த கட்டளையை மீறுகின்றதாக இருக்கிறது. ஆக இந்த 9 கட்டளை அருமையானவர்களே, அது தேவன் எவ்வளவுக்கு உண்மையுடைய தேவனாய், கிறிஸ்து எவ்வளவுக்கு உண்மையுடையவராய், அவர் தேவனுக்கும் அவர் இந்த தேவனுக்கு உண்மையுடையவராக இருந்து மனிதனுக்கு உண்மையுடையவராக இருந்தது மட்டுமல்ல, அவர் குற்றம் செய்யாத எவரையும் மனம் திரும்பின் எவரையுடைய நற்பேரை அவர் கலங்கப்படுத்தாதவரும், அவர் ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை கதைக்காதவரும், அவர் வாக்குறுதிகளை மீறாத தேவனுமாக இருந்து அவர் எப்படி எங்களுக்கு உண்மையுடையவராக இருந்தாரோ அதுபோல நானும் நீங்களும் இந்த 9 கட்டளை எதிர்பார்க்கின்ற காரியம், தேவனுக்கும் மனிதர்களுக்கும் மற்றவருடைய நற்பெயர்களை கலங்கப்படுத்தாமலும், எப்பொழுது அவர்களுக்கு நற்பெயர்களுக்கு நாங்கள் நற்பெயரை உருவாக்குகின்றவர்களாகவும், ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு குற்றத்தையும் பிடிக்காதவர்களாகவும், நாங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை எப்பொழுதும் அதை செய்ய முயல்கின்றவர்களாகவும் முயற்சிக்கின்றவர்களாகவும் அதற்கு பலி கொடுக்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த கட்டளை இடத்திலே மூடத்தில் எதிர்பார்த்து நிற்கின்றது. தேவன் தாமே இந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஒவ்வொருவரையும் உண்மையாக இருக்க எங்களுக்கு தன்னுடைய பலனை தருவாராக என்பதே ஆமேன். ஜெபிப்போம். சர்வல்லமை மிகுந்த கிருபையும் உள்ள தேவனே, உண்மையற்றவர்களாய் பொய்யிலே சிந்தித்து பொய்யிலே வாழ்ந்து தேவரீர் பொய் என்பது எங்களுடைய இருதயங்களை எந்த ஒரு வகையிலும் விசனப்படுத்தாமல் கர்த்தாவே மனசாட்சியிலே குத்துண்ட சுத்த பொய்யராய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எங்களுக்கு உணர்வை தந்து தேவரீர் உமக்கும் மற்றவர்களுக்கும் குடும்பத்திற்கும் சபைக்கும் வேலை ஸ்தலங்களிலும் நாங்கள் எப்பொழுதும் உண்மையுடையவர்களாய், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தேவரீர் நாங்கள் சொல்லுகின்றவர்களாய், கர்த்தாவே நாங்கள் மற்றவர்களுடைய பெயர்களுக்கு எப்பொழுதுமே நல்ல பெயரை நாங்கள் கொடுக்கின்றவர்களாய் அவதூறு பண்ணாதவர்களாய் இருந்து தேவரீர் உம்மை இதன் ஊடாக நாங்கள் மகிமைப்படுத்தி உங்களிலே களி கூர்ந்து உங்களிலே நாங்கள் சந்தோஷப்பட்டு தேவரீர் உம்முடைய பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்ற உம்முடைய கிருபையை நிறங்களுக்கு நிறைவாய் தந்திட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென்.